Bhagavad Gita 3:25. Satta karmanya vidvangso yatha kurvanti bharata kuryad vidvangs tatha sattash chikirshur loka sangraham. Well, you can just read the translation.
ಮುಡಿದೇಪು ಕೃಡವೆ ದೇವತರ ಆಸ ಭಕ್ತಿ ವಿಧಾನ ಸ್ವಾಮಿ ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದರ್ಕಿ ಮುಡಿದೇಪು ಬಲನಿಲ್ ಪಚ್ಚಿಕೊಂಡು அறிவற்றோ செயல்படுவது போன்று பொதுமக்களை வழிநடத்தும் நோக்கத்தோடு அறிஞரும் பற்றற்ற கடமைகளை ஆற்ற வேண்டும். ஒருவரை கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்கள் என்ற இருவகைப்பட்டோர் தங்களுடைய வெவ்வேறு விதமான விருப்பங்களால் வேறுபடுகின்றார்கள். கிருஷ்ண உணர்வின் அபிவிருத்திக்கு இணக்கமற்ற எதையுமே கிருஷ்ண உணர்வு இருப்பவர் செய்வதே இல்லை. அறிவற்ற ஒருவர் பலன்களை தரும் பௌதீக செயல்களில் உலக நடப்புகள் அளவற்று பட்டுக்கொண்டிருப்பது போல அவரும் செயல்படுவதாய் காணப்படலாம். ஆனால் அறிவற்றவரோ தனது புலன் நிகழ்வுக்காக செயலில் ஈடுபடுகின்றார். கிருஷ்ண உணர்வுள்ளவர் பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயல்படுகின்றார். எனவே எவ்வாறு செயலாற்றுவது, கிருஷ்ண உணர்வின் நோக்கத்துக்காக செயல்களின் பலன்களை எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பதை கிருஷ்ண உணர்வினர் மக்களுக்கு காட்ட வேண்டியிருக்கின்றது.
ஓம் ஜானஸ்மிரம் தஸ்ய ஜானம் ஜனஷபாகாய சக்ஷுர்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமஹ. வந்தேஹம் ஸ்ரீகுரோ ஸ்ரீதஸ்பரகவம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாகஜாதம் சகருணரத்நாதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாத்வதுதம் குருஜனசஹிதம் கிருஷ்ணசைதம் யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சகனம் சாஷம். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Do you want to use the mic? Did any of you learn some Bhagavad Gita shlokas?
No, no. பக்தர்களை எத்தனை பேருக்கு பகவத்கீதையில் சில ஸ்லோகங்களாக தெரியும்? யாருக்கு தெரியும்? கை வைக்க பார்க்கலாம். பகவத்கீதையில் ஸ்லோகம் உனக்கு எல்லாம் தெரியுமா? பகவத்கீதையில் ஸ்லோகம் மனப்பாடம் எல்லாம் தெரியுமா?
இல்லையா? That's good. Please learn shlokas. It's very important.
ஸ்லோகங்களாக ஒன்று ரெண்டு ஸ்லோகங்களாக நம்ம மனப்பாடம் முடியணும். அது முக்கியமான விஷயம்.
That's the dog shloka. The dog is of, he's reciting his shloka. If we don't follow Bhagavad Gita, then we end up reciting. If we don't recite Bhagavad Gita shlokas, then we end up reciting dog shlokas.
Bhagavad Gita shlokas are not saying. We are not saying. We are not saying.
Of course, it's very important to understand the meaning. Also, we should learn what the translation means. But to fully understand it, we need to read Prabhupada's purports also. Srila Prabhupada very strongly criticized the Bhagavad Gita edition of Dr. Radha Krishna.
Srila Prabhupada, Dr. Radha Krishna avargalude Bhagavad Gita urai vandu onmayana urai kandithar.
But before his own edition of Bhagavad Gita was printed in the West, Prabhupada taught from that book using the translations.
Ana Srila Prabhupada thanne sonda Bhagavad Gita achirapaduvadhukku munbu vandu and Dr. Radha Krishna's Bhagavad Gita slogan moli perkonai vaidran vagupu nadathinar.
He said the translations of the shlokas are more or less okay, but it's the purport that makes the difference.
And the moli perkonai periya alavukku thavaranai illa ana porulai dhan kandipaga miga avathamanadhaga irundhu indha Srila Prabhupada kooriyar.
So every word in Srila Prabhupada's purports is profound.
Srila Prabhupada's porulai irundha ovvoru vidhamana vaarthaigalum
This recently devotees in Salem in Tamil Nadu, they spent, how long was it? 1 month? Through going through the Raja Vidya? A
few weeks.
They spent a few weeks each day, very in great detail, jointly going through Srila Prabhupada's books, Raja Vidya, line by line.
தற்பொழுது சேலம் நகரத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இஸ்கான் ஆலயத்தில் உள்ள பக்தர்கள் அறிவுநரசன் புஸ்தகத்தை படிப்பதற்கு மட்டும் மிக ஆழமான முறையில் 15 நாட்களுக்கு முறை
எடுத்துக்கிட்டாங்க. ராஜா வித்யா
தமிழ் அறிவுநரசன் ராஜவித்யா புஸ்தகம் படித்தவங்க யாரில்ல?
It's a small book. It's a small book. Chinna pushtaka.
Chinna pushtaka. Arivanarasan.
But this one book is more valuable than libraries and so many big libraries. There are many big libraries in the world.
உலகம் முழுவதும் ஏராளமான பெரிய நூலகங்கள் உள்ளன.
But volumes and volumes of information and opinions.
அதன் மூலமாக ஏராளமான விதவிதமான கருத்துக்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுது.
And the sum total value of it all is zero.
ஆனால் இந்த எல்லா விதமான புத்தகங்கள் மூலமாக படிக்கக்கூடிய இறுதியான கருத்துக்களால் எந்த விதமான பயனுமே கிடையாது.
Because it gives us nothing of actual value.
உண்மையான எந்த விதமான அர்த்தமுள்ள விஷயங்களையும் அந்த புத்தகங்கள் நமக்கு கொடுப்பதே இல்லை.
Whereas even one line in Prabhupada's books is it can change your whole life.
அதுக்கு மாறாக ஸ்ரீல குருபாரை புத்தகத்தில் உள்ள ஒரு வரி கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.
By giving actual knowledge of who is God, who are we, what is our relationship with him.
காரணம் ஸ்ரீல குருபாரை புத்தகங்கள் கடவுள் யார், நாம் யார், நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை பற்றி தெளிவான முறையில் உழைக்க சொல்கிறது.
Now the first line in this purport is an example of that.
உதாரணமாக இந்த பொருளுரையின் முதல் வாக்கியமானது இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும்.
It's a simple statement.
இது மிக எளிதான ஒரு வார்த்தை.
But it's very important.
ஆனால் இந்த வாக்கியத்தின் அர்த்தமானது மிக மிக முக்கியமானதாகும்.
Srila Prabhupada writes that a person in Krishna consciousness, I usually like to translate it yourself, a person in Krishna consciousness and a person not in Krishna consciousness are differentiated by different desires.
Srila Prabhupada in the Purana Vedanta, Krishna unarvu irupavarum, Krishna unarvu illada inda mattoru tarapparum, thangalde virupangalin mulamaga peruvanavil verudigirargal.
A person in, what is a person in Krishna consciousness desire?
ஒரு கிருஷ்ணவனர் உள்ள ஒரு கிருஷ்ண பக்தன் பொதுவாக எதை விருப்பப்படுகிறான்?
சைதன்ய மகாபிரபு taught us how to desire and what to desire.
நாம் எவ்வாறு விருப்பப்பட வேண்டும், எதை விருப்பம் கொள்ள வேண்டும் என்பதை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நமக்கு போதனை செய்துள்ளார்.
ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதம் வா ஜகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பகவத் பக்தி அர்ஹந்தி
கீத்வாயி. ஓ இரம்பி பகவானே, எனக்கு பொருட்கள் மீது விருப்பம் இல்லை, பதவியின் மீது விருப்பம் இல்லை, அழகிய பெண்களை அடையும் அவசியம் கிடையாது, ஏராளமானவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொரு பிரிவில் உங்களுடைய காரணம் பெற்ற பக்தி சேவை எனக்கு தேவை என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்.
There are three broad categories of persons in this world.
இந்த உலகத்தில் உள்ள மக்களை மேலோட்டமான முறையில் மூன்று பெரும்பான்மையான விதத்தில் நாம் பிரித்தெடுக்கலாம்.
கர்மீஸ், ஜானீஸ் அண்ட் பக்தர்ஸ்.
கர்மிகள், ஞானிகள், பக்தர்கள்.
And they are differentiated by their desires.
இந்த மூன்று விதமான நபர்களும் தன்னுடைய விருப்பங்களின் மூலமாக விதவிதமான நபர்களாக பிரித்தெடுக்கப்படுகிறார்கள்.
Karmis, they desire, or fruitive workers, they desire dhan, jan and sundari.
கர்மிகள், அதாவது தன்னுடைய பலனை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், பணத்தையோ பொருளையோ பெண்களையோ விருப்பப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள்.
Wealth, public recognition, and enjoyment of the opposite sex.
அவர்கள் செல்வம், இலட்சியத்தை இன்பம், அது மட்டுமல்ல இந்த மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய நபராக வேண்டும் ஆசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
And if they are more intellectual karmis, they may also desire to be intellectual, to be very learned.
அறிவுள்ள இதை போல பல்நோக்கு செல்வதற்குரிய கர்மிகள் மிக கற்றறிந்தவர்களாக இருக்கக்கூட சில நேரத்தில் ஆசைப்படலாம்.
And the gyanis, they desire liberation from this material world. But a pure devotee doesn't desire anything except service to Krishna. So the karmis and gyanis, they have, one wants to enjoy this material world, the other wants to renounce this material world and get free from it.
கர்மிகள் இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள், ஞானிகள் இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற விருப்பமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள்.
But neither of them desire to serve Krishna.
ஆனால் இரு தரப்பினருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சேவை ஆர்வமுள்ளவர்களே ஆவார்கள்.
The devotee desires to serve Krishna.
ஆனால் பகவானுடைய பக்தர்கள் பகவானுடைய பக்தி சேவையில் மிக மிக ஆர்வமுள்ளவர்கள்.
People who desire liberation, they say, well, you should get free from all desires. Lord Buddha taught similarly that desire is the cause of suffering, it's the cause of bondage. So the whole idea in Buddhism is to get free from all desires.
இந்த புத்த மதத்திலே அடிப்படையான ஆதாரமான கொள்கையை எல்லா விதமான பௌதிகமான விருப்பங்களுக்கும் விடுபடுவதே ஆகும்.
Although I don't know how many Buddhists even know this or are trying to cultivate this.
ஆனால் உண்மையில் தற்போதைய புத்த சமயத்தினர் எத்தனை நபர்கள் இந்த விஷயத்தை புரிந்துள்ளார்கள் என்றும் எத்தனை நபர்கள் இதை பின்பற்றுகிறார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குரிய.
But by stating that one has to get free of material desires, it presents one with an impossible paradox. Paradox means a dilemma or a contradiction.
இவ்வாறாக இந்த பௌதிகமான விருப்பங்களை விடுபட வேண்டும் என்று சில நேரங்களில் குறிக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு குழப்பமான நிலையில் மாட்டிக்கொள்ளலாம்.
Because you can't get free from material desires unless you desire to get free from material desires.
காரணம், நாம் பௌதிகமான விருப்பங்களிலிருந்து முழுமையான வரையில் விடுபடாத பட்சத்திற்கு
He doesn't say material desire, from all desires.
எல்லா விதமான ஆசைகளிலிருந்து விடுபடாத பட்சத்திற்கு நாம் பௌதிகமான ஆசைகளிலிருந்து விடுபடுவது சாத்தியமான காரியம் அல்ல.
But if you desire to get free from desires, that's a desire.
நாம் இந்த பௌதிகமான இந்த எல்லா விதமான காரியங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பதே ஒரு விதமான விருப்பமே ஆகும்.
So a devotee wants to get free from material desires, but he cultivates the spiritual desire to serve Krishna.
இதற்கு மாறாக பக்தன் பௌதிகமான விருப்பங்களிலிருந்து விடுபட ஆசைப்படுவது மட்டுமல்லாமல் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய ஆசையை வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறான்.
We cannot be free from desire.
நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விருப்பம் இல்லாதவர்களாக வாழவே முடியாது.
The Buddhist idea is that well we stop all desires and then we become shunya.
புத்தர்களுடைய கொள்கையானது எல்லா விதமான விருப்பங்களுக்கும் நாம் விடுபட்டு சூன்யமாக மாறிவிடுவோம் என்பதை.
But the jiva is never shunya. The jiva by nature is full of consciousness.
ஆனால் ஜீவாத்மா ஒருபொழுதும் சூன்யமாக மாற முடியாது. அது எப்பொழுதும் முழு உணர்வுடையவன்.
And with consciousness comes desire.
உணர்விலிருந்து கண்டிப்பாக விருப்பம் அடைகிறது.
There's no way to stop having desire.
விருப்பங்களை ஒருபொழுதும் யாராலும் தடை செய்ய முடியாது.
But it's quality of desire should be considered.
இந்த விருப்பத்தின் குணமானது நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்.
Material desires cause material bondage.
பௌதிகமான விருப்பங்கள் இந்த பௌதிக உலகத்தில் நமக்கு பந்தத்தை ஏற்படுத்துகின்றன.
And spiritual desires situate us in our constitutional position.
இந்த ஆன்மீகமான விருப்பங்கள் நம்மை நம்முடைய இயல்பான சூழ்நிலைக்கு அழைத்து செல்கின்றன.
Jiva swarup hoy Krishna nityadas. The jiva is by nature the servant of Krishna.
ஜீவாத்மாவுடைய இயல்பான நிலைமை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தனாவான.
That means he is serving Krishna voluntarily.
அவன் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தானாகவே இயல்பாகவே சேவை செய்யக்கூடியவன்.
Otherwise if Bhagavan needed us some service, he could program just like a robot so many beings to serve him.
பகவான் உண்மையிலே மற்றவர்களிடம் சேவை ஆசைப்பட்டால் மனித இயந்திரங்களை அவர் உண்டு செய்யலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை.
Actually he doesn't need any service.
உண்மையில் கூறப்போனால் பகவானுக்கு நாம் எவரிடமிருந்தும் எந்த விதமான சேவையும் அவசியம் இல்லை.
He is self-sufficient.
அவர் எப்பொழுதும் தன்னை திருப்தி அடைந்தவர் ஆவார்.
But he desires the love of his devotees.
ஆனால் அவர் தன்னுடைய பக்தர்களுடைய அன்பினை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார்.
And love is expressed through the medium of service.
அன்பானது சேவையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது.
Devotees express their love for Krishna by serving him.
பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை தன்னுள் கொண்டுள்ள அன்பினை சேவையின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்கள்.
It's not just a matter of saying I love you.
வெறுமனே வாயளவில் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று கூறுவது போதுமானது அல்ல.
I many times gave the example that if a man comes home from work and his wife greets him and says I love you very much, he may think, well, that's very nice.
பல நேரங்களில் அந்த உதாரணத்தை கூறியுள்ளேன். ஒரு நபர் பல ஏராளமான நேரத்தில் குடும்பத்தினுடைய இல்லத்திற்கு திரும்புகிறார். அவருடைய மனைவி அவரை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறுகின்றாள்.
Although actually in Indian culture women don't say that to their husband, it's a Western idea.
இந்திய கலாச்சாரத்தில் ஒருபொழுதும் மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறுவது முறையல்ல.
So the man may say, well, that's nice you love me, and okay, well, you know, you can serve the meal now.
இப்பொழுது கணவன் கேட்கிறார், ரொம்ப சந்தோஷமான விஷயம், நீ என்னை நேசிக்கிறாய், எனக்கு தேவையான உணவை நீ கொண்டு வா என்று.
And she may say, well, I didn't cook anything.
உடனே அந்த மனைவி சொல்கிறார், நான் உங்களுக்கு சமைக்கவே இல்லை.
But I really love you.
ஆனால் உங்களை நான் நேசிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு சமைக்க மாட்டேன்.
So what use is the love if you don't do the basic service that you're supposed to do?
கணவனுக்கு தேவையான இந்த அடிப்படையான சமையலை செய்யாத பட்சத்திற்கு இந்த மேலோட்டமான அன்பால் எந்த விதமான பயனும் கிடையாது.
That's why in the Western culture, husband and wife always have to say to each other, I love you, I love you, I love you, because it's in doubt.
இதனால தான் மேற்கத்திய கலாச்சாரத்தில் கணவன் மனைவியும் அடிக்கடி ஒருவரை பார்த்து ஒருத்தர் நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று கூற அவசியம் ஏற்படுகிறது.
But in Indian culture, the man takes charge of the family and the wife does the service, and there's no need to say, it's understood.
அதற்கு மாறாக இந்திய கலாச்சாரத்தில் கணவன் திருமண நேரத்தில் மனைவியை பொறுப்படுத்திக் கொள்கின்றார், மனைவி கணவனுக்கு சேவை செய்ய பொறுப்படுத்திக் கொள்கின்றார். அனாவசியமான முறைக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது.
So in the same way, bhakti is not just bhav, it's not just a matter of saying I have ecstatic feelings or I have some visions of Krishna, but one actually has to serve Krishna.
இவரா ஹேதோ குரிய பட்சத்தில் பக்தியாக வரும் உணர்ச்சிபூர்வமான ஒரு விஷயம் மட்டுமல்ல, கிருஷ்ணன் மீது நான் உணர்ச்சிப்படுகிறேன் என்பதல்ல, உண்மையிலே கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்த சேவை மனப்பான்மையுடையவர்களாக நாம் மாற வேண்டும்.
Many people may say, well, I had some vision of Krishna.
பலரும் நம்மிடம் கூறலாம், நான் கிருஷ்ணனை தரிசனம் செய்திருக்கிறேன் என்று.
So you may do.
உண்மையாக கூட இருக்கலாம்.
That's nice.
அது மிக நல்ல விஷயம்.
But the real thing is to serve Krishna.
ஆனா உண்மையில் அவசியமான விஷயம் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது.
You may see Krishna, but then if you the next day you turn, you know, you in the dream of you dream of Krishna, then you wake up in the morning and then you want to see a cinema or TV.
கிருஷ்ணனுடைய கனவிலே பார்த்துக்கலாம், ஆனால் காலை எழுந்தவுடன் வீட்டு தொலைக்காட்சி பற்றி திரைப்படத்தை பார்க்க விருப்பப்படும் பொழுது அது சரியான விஷயம் இல்ல.
So what was the value of your seeing Krishna?
இப்படிப்பட்ட ஒரு நபர் கனவில் பகவானை தரிசனம் செய்தால் என்ன விதமான பயன்?
So bhakti means to serve Krishna.
பக்தி என்றால் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதாகும்.
A devotee doesn't demand, Krishna, you show yourself to me.
ஒரு பக்தன் ஒருபொழுதும் கிருஷ்ணரை நீ எனக்கு தரிசனம் கொடு என்று வற்புறுத்துவதே இல்லை.
அதர்ஷனான் மாமஹதாம் கரோது வா யதா ததா வா விததாது லம்பதோ மத் பிராணநாதஸ்து சேவனம். Even adarshan, even if you don't show yourself to me, a devotee says, even if you mistreat me, I will always treat you as the Lord of my life, without any condition.
அதற்கு மாறாக பகவானுடைய பக்தர்கள், பகவான் தனக்கு தரிசனம் கொடுத்தாவிட்டாலும் கூட, தன்னை தவறான வழி நடத்தினாலும் கூட, நான் எப்பொழுதும் எந்த விதமான நிபந்தனையின்றி உன்னுடைய பக்தனாகவே இருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள்.
Of course, Krishna does reciprocate with his devotees.
ஆனால் கண்டிப்பாக கிருஷ்ணர் நம்முடைய பக்தி சேவைக்கு உடனடியாக பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
Because Krishna loves his devotees.
காரணம், கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை மிக மிக நேசிக்கக்கூடியவர்.
When we say we love God, then love means fear is not predominant.
நாம் கிருஷ்ணரை அன்பு செய்யக்கூடிய நேரத்தில் அனாவசியமான முறையில் பயம் மேலோட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
In some religions they say you believe in God or you'll burn in hell forever.
சில சமயங்களில் இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்படுகிறது, நீ கடவுளை நம்பாவிட்டால் கண்டிப்பாக நரகத்தில் சென்று எரிந்து விடுவாய் என்று.
But in bhakti we don't emphasize this. We emphasize we should love Krishna.
ஆனால் பக்தியில் இந்த பய உணர்ச்சியை நாம் கொண்டு வருவதில்லை, அதற்கு மாறாக நாம் கிறிஸ்துவை நேசிக்க கற்றுக்கொள்கிறோம்.
If we serve God only out of fear, then there's no real love.
பயத்தின் காரணமாக பகவானுக்கு சேவை செய்வது மிகப்பெரிய அன்பு உணர்ச்சி கிடையாது.
Sometimes the wife may be cooking for the husband because she is afraid. If she doesn't, then he'll beat her. But that's not a very conducive relationship.
சில நேரங்களில் மனைவி கணவன் அடித்து விடுவான் என்ற பயத்தில் கணவனுக்கு சமைக்கலாம். ஆனால் அங்கு கணவனுக்கு மனைவிக்கு இடையே உண்மையான அன்பு பரிமாற்றமே இல்லை.
So devotees, they serve Krishna out of affection because he is the kindest person.
பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அன்பின் அடிப்படையில் சேவை செய்கின்றார்கள்.
Krishna loves his devotees.
அதுபோல கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை நேசிக்கின்றார்.
And love means service, so Krishna also tries to serve his own devotees.
அன்பு என்பது சேவையின் அடிப்படையில் காரணமாக கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்கு சேவை செய்ய விருப்பப்படுகின்றார்.
This may seem blasphemous to some people to say that God serves his devotees.
கடவுள் தன்னுடைய பக்தர்களுக்கு சேவை செய்ய விருப்பப்படுகிறார் என்ற கொள்கை சில நேரங்களில் அபராதமாகப்பட தோற்றமளிக்கலாம்.
But this is his greatness.
ஆனால் உண்மையில் இது அவருடைய மிகச் சிறப்பான தன்மை.
Even though he's so great that he creates, maintains and destroys millions of devotees, universes, still he likes to serve his devotees.
ஏராளமான எண்ணற்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை பகவான் தன்னுடைய விருப்பத்தின் பேர்களை படைத்து காத்து அளிக்கக்கூடிய சக்தியுடையவராக வல்லமையுடையவராக இருந்தபொழுதிலும் கூட கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுகிறார்.
So this is an advanced level of God consciousness.
இது உண்மையிலேயே பக்தி சேவையின் மிக உயர்ந்த It's
not that you serve God and then you'll get some material benefit. Or you'll serve God and you'll get mukti. Or you serve God because if you don't, he'll smash you. In school, I remember one line from a Negro hymn that we used to sing. It was, I will smite them ad infinitum. It means, I will smash them, and it's God speaking. I will smash them, and smite means to beat like this. I will smite them ad infinitum, means unlimitedly. This is their concept of God.
நான் பள்ளியில் படிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பழைய புராண பாடல்களின் கடுக்கு இந்த வரியை கேள்விப்பட்டிருக்கிறேன். தவறான வரி. கடவுள் பேசுவது போல எனக்கு அவர்கள் செய்ய செய்யாத பட்சத்தில் அவர்களின் பாறை நான் அடித்து நொறுக்குவேன் பலமுறை என்று. ஆனால் உண்மை பகவான் அவ்வாறு நினைப்பதில்லை.
Or another famous hymn we used to sing that all things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the good Lord made them all. So I say, all things bright and beautiful.
மற்றொரு கவிதை, எல்லா விதமான விஷயங்களுமே பிரகாசமாக இருக்கின்றன.
All creatures great and small.
எல்லா விதமான படைப்பு விஷயங்களுமே பெரியவைகளாகவும் சிறியவைகளாகவும் இருக்கின்றன.
All things wise and wonderful.
எல்லா விதமான நபர்களுமே அறிவாளிகளாகவும் சிறந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள்.
The good Lord made them all.
காரணம், நல்ல கடவுளர்களை கொண்டு கொண்டார்.
So the idea is that this world is very nice and God has made it for us to enjoy.
நீ சீனா வந்தா கடவுள் இந்த நல்ல விஷயங்களை எனக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுத்ததன் காரணமாக அவர் நல்ல கடவுளாக இருக்கிறார்.
They're praising God because he has made a nice world for us to enjoy.
கடவுள் இது போன்ற நல்ல விஷயங்களை எனக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுத்ததன் காரணமாக பௌதிகமான கண்ணோட்டத்தில் நான் அவரை நல்லவன் என்று கூறுகிறேன்.
This is kindergarten religion.
இது குழந்தைகள் கடவுளை
புரிந்து கொள்வதன் முறை கொண்டதாகும். உண்மையிலே இது ஆன்மீக அறிவும் கிடையாது.
பல நாடுகளில், உதாரணமாக ஐரோப்பிய நாடுகளில் கூட பார்க்கலாம், அவர்களுடைய தேசிய கீதங்களில் கடவுள் அவர்களுடைய நாட்டை புகழ்ந்து பாடுவதற்காக.
In America, it's very common to say, God bless America.
உதாரணமாக அமெரிக்க நாடுகளில் இவ்வாறு தேசிய கீதம் பாடப்படுகிறது, கடவுள் எங்களுடைய அமெரிக்க நாட்டை வந்து
வடமாட்டுவார். Nice thinking about God, but why should he only bless America?
மிக நல்ல விஷயம், கடவுளை பற்றி அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுடைய நாட்டை வளப்படுத்துவதற்காக கடவுளை அமெரிக்காவை மட்டும் வளப்படுத்த வேண்டும்.
They are thinking, I'm American, so he should bless America.
அவர்கள் நினைக்கிறார்கள், நான் அமெரிக்கன், அதனால் கடவுள் அமெரிக்கர்களை மட்டும் முன்னேற்ற வேண்டும் என்று.
So it's some kind of theism, but it's not based on knowledge.
இது உண்மையில் ஓரளவிற்கு ஆன்மீகம் ஆனால் உண்மையில் இந்த ஆன்மீகமானது ஆன்மீக அறிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படவில்லை.
And it can't really be called bhakti because it's the main thing is that how our material desires can be satisfied.
இவர்கள் எப்பொழுது பக்தி செய்தாலும் கூட தங்களுடைய பௌதிகமான விருப்பங்கள் பகவானால் எப்படி பூர்த்தி செய்யப்படும் என்பதில் விருப்பமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள்.
பக்தி இஸ் Anyabhilashita shunyam jnana kama adhyana pitam anukulyena krishna anushiranam bhakti uttama. Uttama bhakti is defined like this.
Uttama bhakti anade avrde artham enna vendal endha vidamana bhaudhigamana aasigalum illamal bhagavan shri krishna ku jnanathin meedhu kuda virpam illamal anukulamana vagil sevi seidhu endralagum.
So uttama bhakti, actually everyone should learn this verse, including uttama bhakti dasi.
இந்த ஸ்லோகமானது இங்கு உள்ள உத்தம பக்தி தாசிக்கு மட்டுமல்ல எல்லா விதமான பக்தர்களுக்கும் தேவையான அவசியமான ஸ்லோகம்.
It's very important verse.
இது மிக மிக முக்கியமான ஸ்லோகம்.
It's composed by Rupa Goswami Prabhupada.
இந்த ஸ்லோகமானது ரூப கோஸ்வாமி ஸ்ரீல பிரபுபாதால்
எழுதப்பட்டது. It summarizes the teachings of the Bhagavad Gita and Srimad Bhagavatam.
இது பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தின் மொத்த சாராம்சத்தை இந்த ஒரே ஸ்லோகமே எடுத்துரைக்கின்றது.
Parallel verses there in Srimad Bhagavatam.
இதே போன்ற ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலும் காணப்படுகின்றன.
சவாய் புங் சாங் பரோ தர்மோ யதோ பக்தி அதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹத யயாத்மா சுபசீதி.
இந்த மனித வாழ்க்கையில் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட ஸ்லோகம் மனிதன் அடைய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தேவையான அப்படத்தற்ற எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் தொடர்ச்சியான பக்தி சேவை செய்வது, இந்த பக்தி சேவை மட்டும்தான் ஒரு மனிதனை ஆன்மாவை முழுமையான முறையில் சந்தோஷப்படுத்தும்.
So the next line of this purport, a Krishna conscious person does not do anything which is not conducive to development of Krishna consciousness.
ஒரு இந்த பொருளில் அடுத்த வரியில் சொல்லப்படுகிறது.
So that means anukulyena krishna anushilana.
Or krishna bhaktan tonde krishna bhakti ki anugrahana visayam nimudan tonde vaartil seyathani thavara anugrahana seyave seyamata endu korapettirukkirade.
We've all heard the word sharanagati, I hope.
Nam sharanagati endra vaarthaiyai patti pesuvom.
You've all heard the word sharanagati.
Sharanagati endra vaarthaiyai ethana ver munnaal kelvippattirukkeenga.
Have you all heard that word?
Sharanagati ethana ver kelvippattirukkeenga endra vaarthai. Tamil nadu endra vaarthai sharanagati.
In Vaishnav vocabulary, it's a very important word.
இந்த வைஷ்ணவ கலாச்சாரத்தில் இந்த வார்த்தை அடைக்கலம் அடைக்கலம் கேட்பது சரணாகதி அடைவது மிக முக்கியமான வார்த்தை.
Among the Vaishnavs of Tamil Nadu, the Sri Vaishnavs, it's a common term. Not even the, even this previously the smarters, everyone, they used to know this term.
இந்த வார்த்தை சரணாகதி அடைக்கலம் அடைவது என்பது முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களிடமும் மற்றும் நம் மொத்த பொதுவான இந்து மக்களிடமும் பிரபலமான வார்த்தை.
Because Prabhupada, he was criticizing Dr. Radhakrishnan's interpretation of this. So he wasn't a Vaishnav, but he was commenting on this word, which means that generally people understood what it meant. It was previously in Indian culture, people used to know these words.
பழைய காலத்தில் இந்திய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு சாதாரணமான நபரும் இந்த சரணாகதி இந்த வார்த்தையிலே பொருளை அறிந்தவர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த சரணாகதி இந்த வார்த்தைகளுடைய பகவத்கீதையை தவறான அர்த்தம் கொடுத்ததன் காரணமாக சில பிரபாகர் பல நேரங்களில் அவரை கண்டித்தார்.
So Sharanagati means the path of taking shelter.
சரணாகதி என்றால் அடைக்கலம் அடைவது என்பது பொருள்.
Sharanagati means that which is expressed by Savadhaman Parityaja Mamekam Sharanam Vraja.
Sharanagati evaru velippadapadugirathu endral ella vidhamana dharmangalai vittuvittal Krishnade paadaravandangal mattum anaikram ayudan mahamaga.
So Sharanagati, taking shelter, again it's not just some kind of vague statement.
Sharanagati endral மேலோட்டமான ஒரு குழப்பமான ஒரு வாக்கியம் மட்டுமல்ல.
People talk about love and feelings and emotions and peace and goodwill and all vague terms.
பல நேரங்களில் மக்கள் தத்துவ ஞானிகள் ஆன்மீகவாதிகள் கூட அன்பு சமூக சேவை சமூக இணக்கம் ஆகியவற்றை பற்றி மேலோட்டமான குழப்பமான எண்ணமுடையவர்களாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
You use the word tattva gyani, but I would say that they're tattva agyani.
நான் அந்த வார்த்தையை தத்துவ ஞானி என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். உண்மையில் அவர்கள் தத்துவ ஞானிகள் கிடையாது, மேலோட்டமாக பேசக்கூடியவர்கள் தத்துவ அஞ்ஞானிகள்.
These words, they all have specific meaning.
உண்மையில் இந்த போன்ற தத்துவ வார்த்தைகளுக்கு மிக ஆழமான வார்த்தை அர்த்தம் உள்ளது.
So there are six aspects to Sharanagati.
சரணாகதி என்றால் ஆறு விதமான அம்சங்களுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
The first of which is anukulyena anukulyasya sankalpa.
இந்த ஆறு விதமான சரணாகதியின் அம்சங்களில் முதல் அம்சமானது கிருஷ்ணருக்கு அனுகூலமான விஷயங்களை
அம்சம். One should take the vow to act only in a manner which is conducive for developing Krishna consciousness. Prabhupada says here,
இங்க சில பிரபாத குரோதிகள் கூறியபடி கிருஷ்ண பக்திக்கு தேவையான அவசியமான காரியங்களை மட்டும் வாழ்க்கையில் செய்வதை இந்த முதல் அம்சத்தை கூறுகிறது.
Now the next sentence is quite surprising.
இந்த அடுத்த வாக்கியமானது மிக ஆச்சரியகரமான வார்த்தை.
He, namely a Krishna conscious person, may even act exactly like the ignorant person who is too much attached to material activities, but one is engaged in such activities for the satisfaction of his sense gratification, whereas the other is engaged for the satisfaction of Krishna.
வெளிப்படையான முறையில் கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ணனால் சேவை செய்யக்கூடிய மனிதன் ஒரு சாதாரணமான அறிவற்ற நபர் எப்படி பௌதிகமான காரியங்களில் பற்றவுடையவர்களாக இருக்கின்றார்களோ அதுபோல செயலுடன் கூட
We find that many of the great devotees mentioned in Shastra are kings.
பல நேரங்களில் பார்க்கலாம் சாஸ்திரங்களில் கூறப்பட்ட பல பெரிய பக்தர்கள் அரசர்களாக இருந்தவர்கள்.
Who can think of some examples?
அரசராக இருந்த மிகச்சிறந்த பக்தர்களுக்கு உதாரணங்கள் யாராவது கொடுக்க முடியும்? ஏராளமான உதாரணங்கள் இருக்கு.
யுதிஷ்டிர மகாராஜ்,
யுதிஷ்டிர மகாராஜர் ஒரு உதாரணம், வேறு உதாரணங்கள் பாகவத்ல ஸ்ரீமத் பாகவத்ல பகவத் கிரீல சீக்கிரம் அரசும் பக்தராகும் அம்பரீஷ்
மகாராஜ் many many
பிரகலாத் மகாராஜ்
பரத மகாராஜ்
துருவ மகாராஜ்
துருவ மகாராஜ் and there are many more பாலி மகாராஜ்
பாலி
okay let's go So, king means he's a big sense enjoyer.
புதுவாக்கு அரசன் என்றால் அவர் உலகெங்குமே நன்றாக அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார்.
But all these kings, although they had great, they were living in great opulence, they were fully dedicated to Krishna.
அதற்கு மாறாக இந்த அரசர்கள் அனைவருமே வெளிப்படையான முறையில் பெரிய அரண்மனைகளை வசிப்பதிலும் கூட மிகச்சிறந்த பக்தர்களாக திகழ்ந்தார்கள்.
In fact, in terms of administrating the state, there may not have been there's practically no difference between that of Duryodhana and that of Yudhishthira
மேலோட்டமான முறையில் நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய முறையில் பார்க்க போறோமானால் அவர்கள் உதாரணமாக யுதிஷ்டிர மகாராஜர் தர்மர் துரியோதனை போல கூட செயல்பட்டிருக்கலாம்
So why did Krishna want Yudhishthira to be the king and not Duryodhana
இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கிருஷ்ணர் எதற்காக தர்மரை யுதிஷ்டிர மகாராஜரை
Because Duryodhan, he wanted to enjoy the everything for himself and Yudhishthira wanted to offer everything to Krishna.
காரணம் துரியோதனன் எல்லா விதமான விஷயங்களின் நாட்டையும் நிர்வாகம் செய்ததன் மூலமாக தனக்கு அனுபவிக்க நினைத்தான் அதுக்கு மாறாக யுதிஷ்டிர மகாராஜர் எல்லாத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ப்பணிக்க நினைத்தார்
Then the last sentence of this purport, there are only four sentences in this purport.
இந்த பொருளுரையில் ஒரு நான்கு வரிகள் தான் உள்ளது கடைசி வரி இவ்வாறு வருகிறது
Therefore the Krishna conscious person is required to show the people how to act
இதன் காரணமாக இந்த கிருஷ்ண பக்தர்கள் உலக மக்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நடந்து காமிக்க வேண்டும்
And how to engage the results of action for the purpose of Krishna consciousness
வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான செயல்களையும் கிருஷ்ண உணர்வுக்காக எவ்வாறு பயன்படுத்துவது என்று காமிக்க வேண்டும்
So devotees they live and act in this world
பகவானை பக்தர்கள் இந்த உலகத்தில் வாழவும் செய்கின்றார்கள் வாழ்ந்து காண்பிக்கவும் செய்கின்றார்கள்
Sometimes people think, well, if you become a devotee, then you have to go to the forest and hide away in the forest. Or you simply live in an ashram and you don't do, you just do some prayers and meditation and that's all. But devotees are very active in the world. Devotees are very busy people. Because they're busy showing how to act in the world for the sake of satisfying Krishna. A devotee teaches by speaking and by acting. And acharya means one who teaches Krishna consciousness both by speaking and by his achar, his activities.
Acharya in the vartayude purul or siranda Krishna bhaktar and a vartival matamala and a sailral Krishna bhakti livar nadapati in the makal kumunudar mahavaldor.
So here's this is a brief explanation of this purport. Although if we were to explain it in more detail, then it could go on for much longer. Are there any questions about this? Do we have classes for the children? Children's classes? It would be good at least on Sundays to have a shloka class.
Yeah.
Not just for these boys, but we can call all of the children. And actually, everyone can learn, not just children. We can have some shloka classes for everybody and then some special classes for children. Teach them the stories, just like Dhruv Maharaj story, Pallad Maharaj story, all these things. All the children, you know the stories of Pallad Maharaj? So this
is
Savyasachi, he's in the village just outside Ahmedabad. He told the local village people they never heard of Pallad Maharaj. They're Hindus. They never heard of him. This is the sad situation. That's the way, you know. Who taught them? No one's to teach them. In school they don't teach.
Yeah, maybe nowadays. When we were studying, it's not.
So that's something maybe the Matajis could take up. They could have children's classes. Like that. And then, shloka
like
classes.
Where they are going? To this nearby village, praying Maharaj and Maharaj.
Yeah.
Yasoda is teaching. Yeah, இங்குள்ள பெண் பக்தர்கள் தயவு செய்து குழந்தைகளுக்கு மட்டும் குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் மட்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் வார்த்தை மக்கள் மாறும் அவருடைய பக்தருடைய குழந்தைகள் மட்டுமல்ல எல்லா குழந்தைகளுக்கும் சுலோகங்களுக்கும் பகவத் ஸ்ரீமத் பாகவதத்துடைய கதைகளையும் மட்டும் கத்தக்கூடிய தனி வகுப்பு எடுக்க
வேண்டும்.
I wanted to ask why Sharanagati is not in in the angas of bhakti. It's like a basis.
இந்த சரணாகதி ஏன் பக்தியுடைய அடிப்படையாக மட்டும் இருக்கிறது, பக்தியுடைய ஒரு அங்கமாக இல்லை.
No, but it's the underlying principle of everything.
And இந்த சரணாகதி தான் பக்தியுடைய எல்லா விதமான அடிப்படையான விஷயமாகும்.
Among the angas, and there are so many things mentioned. One should perform parikrama, one should chant the holy names, and so on.
In the bhakti day, every man among angas, bhakti rasa among the pusha shivada kapatrade, koi le ekshuti vode, bhavan namaskaram siyode. Angal in the all the man angas lo in the sarvadi ani praya kavita namasiyamdi.
But the basic principle is, but the attitude has to be there of wanting to take shelter of Krishna.
ஆனால் இங்கே எல்லா விதமான பக்தியுடைய அங்கங்களை நாம் செய்யக்கூடிய நேரத்திலும் கிருஷ்ணத்தை சரணாகதி அடைய வேண்டும் இந்த எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும்.
Otherwise, many people who think they are doing bhakti, they are not actually doing bhakti.
அதற்கு மாறாக இந்த சரணாகதி இல்லாத முறையில் இந்த பக்தியுடைய அங்கங்கள் செய்யப்பட்டாலும் கூட அவை பக்தி செய்யப்படவில்லை.
You'll find people, they chant the name of Krishna, they worship Krishna, but they're not doing bhakti.
பல நேரங்களில் பார்க்கலாம், மக்கள் மேலோட்டமான முறையில் கிருஷ்ணனை நாமத்தை சொல்லலாம், கிருஷ்ணனுக்கு விஷயங்கள் இருக்கலாம்.
Because their idea is they want mukti, or they think I am the ultimately I will become the same as Krishna.
காரணம் இந்த சரணாகதி இல்லாத பட்சத்தில் அவர்கள் பக்தி வெளிப்படையான முறையில் செய்தாலும் கூட அவருடைய விருப்பம் முக்தி அடைவது கிருஷ்ணனாக உண்டாக கலந்து கொள்வது.
So the sharanagati, that sets the mood, and then the practical activities are there.
இதனால் இந்த வெளிப்படையான பக்தி சேவை அம்சங்களுக்கு செய்வதற்கு இந்த சரணாகதி அடிப்படையான ஊக்குணர்வாகும்.
Some of the angas are very broad also. There are more principles within them.
இந்த பக்தியுடைய அங்கங்களையும் விரிவான முறையில் விளக்கலாம். ஒவ்வொரு அங்கமும் தனிப்பட்ட கொள்கைகளை உடையது.
The first is Guravashraya, to take shelter of a guru.
இந்த பக்தி அங்கத்தின் முதல் அங்கமானது குருவுடன் சரணாகதி அடைவது.
So there are more, what that means, there are more details of that. Let's just give it in two words, Guravashraya, one should take shelter of Guru. But how that should be done, that's described in more detail in Hari Bhakti Vilas.
இந்த குரு ஆசிரியா இந்த வார்த்தை மிக
எளிமையாக
இங்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த குரு ஆசிரியத்தை பற்றி பக்தி விலாச பக்தி பக்தி விலாசத்தில் மிக மிக விரிவான முறையில் விளக்கப்பட்டுள்ளது.
And that's summarized in three main principles in Bhagavad Gita.
இந்த விஷயமான பகவத் கீதையில் மூன்றே விதமான முறையில் கூறப்பட்டிருக்கின்றது.
What's that verse in Bhagavad Gita which says how one should take shelter of a guru?
Bhagavad Gita end sloka til nam guru idam sanda sanaga edey vendum illa tattva valakapattullade.
Let's see if anyone else can say.
Ara sanga baba Bhagavad Gita end sloka til guru ta sanda sanaga edey vendum illa tattva
valakapattullade. Say it. Say it. Sulo. Translation. Or even in just like in Bhakti Rasamrita Sanskrit, one should do parikrama, but then more it's said, but then more details are given elsewhere.
இவ்வாறாக குருவுக்கு சேவை செய்த இந்த மூன்று விதமான அம்சங்களை இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளன. இதுபோல பகவானுடைய ஆலயங்களை சுற்றி வருவதற்குரிய வரமரக்கூடிய முறையை பற்றி கூட இன்னும் விளக்கமான விஷயங்களை சொல்கிறேன்.
All right, I'm cutting it a little short because Kinjan Krishna Guru has to go out. No?
கொஞ்சம் வகுப்பை சீக்கிரமாக முடிஞ்சுக்கிட்டே, காரணம் அக்னி கிருஷ்ணகுரு கொஞ்சம் வழியிடங்களுக்கு போக வேண்டியது.
இசையில் யாவர் இருந்தால் இசையில் யாவர் இல்லை என்று அங்கிலிருந்து உயிர் உடல் பொருள் ஆகிய அனைத்தை இறைவனை கூப்பிடுவது சரணாகதி. சரணாகதி சரணாகதி என்றால் உங்கள் குழுவினிடத்தில் சரணாகதி அடைகிறது, தாயந்தையிடத்தில் சரணாகதி அடைகிறது,
இறைவனிடத்தில்
சரணாகதி அடைதல் சைவம் சத்தம் வைணவம் பிராணாவதியம் சௌரம் சௌமாரம் இந்த ஆறு பிரிவுகளிலேயும் ஆறு தலைவர்களை முதன்மையாக கொண்டதாக இந்த சமயம் இருக்கின்றது. அவற்றில் ஒன்று வைணவத்திலே தலைவராக பரமாத்மா கிருஷ்ணர் இருக்கின்றார்.
He accepts that surrender means we have to give ourselves to God, but he goes to Mayavata to that. There are six kinds of branches in our Hinduism.
Six?
Like six kinds of, there are five kinds of worship.
Panchavakshana,
but he says six of course. Somebody worships Shiva, somebody worships Vishnu in the Vaishnava. So he says, means we cannot say that we have to give ourselves to Krishna and on the other hand we have to give ourselves to God.
Do you accept Bhagavad Gita?
Bhagavad Gita Ejurima.
Wait a minute, do you accept Bhagavad Gita? Do you accept Bhagavad Gita? No big talk. Do you accept Bhagavad Gita? Does he accept or not? So in Bhagavad Gita, Bhagavan Krishna says, Sarvadhaman Parityaja Mamekam Sharanam Raja. You surrender, give up all other kinds of religion and surrender to me only. Now wait a minute. Why so much talk? He shouldn't talk so much. He should accept this point. Savadhaman parityaja mamekam sharanam raja. In Bhagavad Gita, Lord Krishna says, give up all other kinds of religion and surrender to me only.
எல்லா விதமான தர்மங்களையும் விட்டு என்கிட்ட மட்டும் தான் சரணாகதியடையணும் சொல்லி நீங்க பகவத்கீதை ஏற்றுறதேன்னு சொன்னீங்க. இதை ஏற்றுறீங்களா?
So if you accept Bhagavad Gita, you have to accept this. Wait a minute. Tell him. Wait a minute. There's no but, if, maybe, how. Wait a minute. Does he accept Bhagavad Gita or not? Please, sir, don't tell him. Don't talk so much. He should answer.
The point would be also Bhagavad Gita ஏற்றுறீங்களா?
Do you accept this or not? Do you accept this or not? It's a matter of yes or no. Then he's a rascal. That's all. That's according to Bhagavad Gita, he's a rascal. In Bhagavad Gita, Lord Krishna says, Namang duskrutino mudha prapadyante naradama maya parita jnana asuram bhavam ashrita. So Naradama means the lowest among mankind. Mudha means a fool. Maya Pravritta Jnana means someone who thinks he knows a lot but doesn't know anything. And Asuram Bhava Mashrita means just a demon. So you can choose. Are you the lowest among mankind, someone who thinks he knows but doesn't know, a complete demon, or simply a fool? Which one are you?
இந்த நாலு விதமான அம்சங்களில் பகவத்கீதையின்படி கிருஷ்ணனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத மனிதன் தான் எந்த தரத்தில் இருக்க வேண்டும் என்று தான் தான் புரிந்து கொள்ள வேண்டும்.
It's not my saying, it's what Krishna said.
இது நாங்கள் கூறக்கூடிய வார்த்தை கிடையாது, கிருஷ்ணன் பகவத்கீதையில் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள்.
So you're welcome to come here and chant Hare Krishna, but you should not try to speak something different to what Krishna says.
இன்னொரு ஹரே கிருஷ்ணா நீங்கள் ஜபம் செய்தால் ஆட்சேபம் இல்லை, ஆனால் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு புறம்பான முறையில் விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
You can talk whatever you like, but why should we accept what you say? We accept what Krishna says.
நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை. காரணம், பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை விட முக்கியமானவை, மிகவும் அவசியமானவை.
All right, Hare Krishna.
That village, some people asking, why you worship Prabhupada? Sometimes, why you ask, worship Prabhupada? And then, Prabhupada is guru, I think. Parampara evam parapara praptam
namaha.
So in Tamil, why we worship Prabhupada?
Yeah, it's a general question here. In Tamil community people. The question is actually like this. So many people they ask, why you, in ISKCON, you people worship Srila Prabhupada? They think he is a human being. But you people are not worshipping even any other thing in the Damingar. Like especially Vigneshwar. Vigneshwar is usually in the Damingar. Yeah, yeah. Can you பொதுவாக நம்முடைய இந்து சமயத்தில் இஸ்கான் கோயிலுக்கு வரக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, கிருஷ்ணரை நீ கடவுள் அவர் வணங்குறீங்க உண்மைதான், ஆனால் ஸ்ரீலா பிரபாகர் ஒரு குரு, ஆனால் அவரை வணங்குவதற்கு நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்து சமயத்தில் உள்ள மற்ற கடவுளாக முக்கியமாக விநாயகரை விக்னேஸ்வரை வணங்குவதற்கு ஏன் அந்த அளவுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கலை? ஒரு ஆச்சாரியர் ஒரு குரு
அப்படின்னு So part of surrender to Krishna is to worship his devotees also.
நான் உண்மையிலே கிருஷ்ணன் தான் உண்மையான சகாதி எதிராக இருக்கோம், ஆனால் அதனுடைய ஒரு அம்சம் வந்து கிருஷ்ணனுடைய பக்தரான ஆச்சாரியர்கள் குருட்ட வந்து சகாதி
In Bhagavad Gita, Lord Krishna himself refers to Acharya Upasana, worship of the Acharya.
Bhagavad Gita, Krishna is making that Acharya Upasana, Acharya Kramandu Upasana saying
You say, well, why don't we worship the demigods? Because the Lord Krishna himself states, Sarva Deva Maya Guru. The Guru is the representative of all the demigods. The pure devotee's position is greater than that of the demigods. The demigods are mostly sakama bhaktas. They are materially motivated devotees. So the pure devotees, they are more dear to Krishna. Just like we see that Indra and Brahma, they were Bhagavan Krishna protected the Vrajvasis from Indra and Brahma.
உதாரணமாக நாம் பார்க்கலாம், ஸ்ருதேவங்கள் இந்திரன் பிரம்மனிடம் இருந்து பகவான் தன்னுடைய பக்தரான பிரஜவாசிகளை தான் காப்பாற்றினார்.
Krishna says to Uddhava,
பகவான் ஸ்ரீ கிருஷ்ண உத்தவனிடம் கூறுகிறார்,
நததா மே பிரியதமா ஆத்மயோனேன சங்கரஹ. What is the next line? நச்ச சங்காஷனோன ஸ்ரீ யதாத்ம சயதா பகவான். That my dear Uddhava, neither Brahma who is born from me, nor Shiva, nor Sankarshan my brother, nor even Sri Lakshmi, nor even my very self, are as dear to me as are you.
Bhagavan Sri Krishna Uddhava என்னிடமிருந்து பிரபட்ட பிரம்மாவோ, அதாவது மீண்டும் சங்கரனோ, அல்லது என்னுடைய மனைவியான லக்ஷ்மியோ, நான் கூட எனக்கு என்னுடைய பக்தர்கள் போல பிடித்தமானவர்கள் கிடையாது.
So we offer respects to the demigods.
கண்டிப்பாக சிறுதேவங்களுக்கு நாங்கள் மதிப்புகள் கொடுக்கிறோம்.
But Especially the guru is the person through whom we receive Krishna. So his position is more important.
And
we cannot attain Krishna without the mercy of the guru. So when we worship the guru, it's not separate from the, it's part of the worship of Krishna. While speaking to Uddhava, Lord Krishna, he describes the process of worship, how to offer puja to himself. And he states that in the worship of myself, one aspect of that is worship of the of my devotee. That is more important than worship of myself. And then why don't we worship Vinayaka, Vignesh? Because Vignesh, he is the destroyer of obstacles on the path of material advancement. Whereas the guru is the destroyer of obstacles on the path of spiritual advancement. In some Vaishnav sampradayas, they do worship Vignesh. That may be to remove, for the sake of removing material obstacles in the worship of Krishna. But actually, for the pure devotees, there is no material obstacle. Nothing will stop their worship of Krishna. Or another understanding is that those who worship Vignesh, who are Vaishnavas, they do so understanding it not to be the material aspect of Ganesh, but the original Vinayaka of the spiritual world. Everything becomes easy to understand if we have a pure heart and a sincere desire to serve Krishna. But mostly people have many material desires. In Bhagavad Gita, Lord Krishna states, kamaistaistai hritajnana prapadyante nadevataha. So people think that I should worship demigods because they have so many material desires. But this kind of worship will not purify the heart. We worship demigods for fulfilling material desires. That means that our calm will increase. That means we're not making spiritual advancement. It's a great difference. We worship the demigods for increasing our material entanglement, and we worship Krishna, we become free from material
entanglement.
So it may look the same, it's the same kind of worship, but there's a great difference. That's why Prabhupada says that the difference between a devotee and a non-devotee, they're differentiated by their desires. Anyway, you know, many people think like that, and that, you know, we should worship all the gods, and worship of all the gods are the same. In one sense, we can't blame people because they were never taught the right thing. But if you do get the right information, why not take it and make your life perfect? If you made a mistake, just admit it and then come to the right path. It's not that all gods are the same. That's not stated anywhere in Shastra. In Bhagavad Gita, Lord Krishna says, Aham Adir Hi Devanam. I am the origin of all the gods. Aham Sarvasya Prabhavaha. I am the source of everything is generated from me. Matap Parataram Nanyat Kinchidasti. So just try to understand Bhagavad Gita as it is. And try to understand that most of what's being propagated in the name of Hinduism is actually based on a mistake. And you can see that people who, you know, they talk, all the gods are the same, this, that, but they're mundane, they're not spiritual people. They're just ordinary mundane people. They have no spiritual advancement. They're addicted to eating flesh and drinking tea. And where's the question of spiritual advancement? Okay, we have to go, or you want some more questions?
After that, carry on, right?
All right, so shall we?
And the question is that why Krishna is more powerful to the devotees?
Did everyone hear in Tamil? Do you want to repeat it?
Uttama Bhakti Maharaj, can you read? Bhagavan Sri Krishna, in Bhakti Maharaj, you can read the Bhagavan Sri Krishna, in Bhakti Maharaj,
that is natural. Krishna reciprocates reciprocally.
Bhagavan Sri Krishna jivatma ka avir endra vartha anubhavikkaro adake avar andu parimaram seyar.
If someone treats you affectionately, then you respond to that.
Unni kuda namai kuda yaralu otha miga adhigamana avai nesthama nesthara.
If someone treats you rudely or neglects you, then you reciprocate accordingly. So Krishna is willing to accept anyone as his devotee. But those who actually are devotees, then he favors them. And that's good for everybody, actually. By favoring Prahlad over Hiranyakashipu, Bhagavan Nrisimhadev did great help to the world. If Bhagavan Narayan said to Hiranyakashipu, oh, what you're doing is very good, I'll help you, then Hiranyakashipu would have gone on torturing people and exploiting them. So isn't it good that the Lord favors his devotees? Who would you prefer to be the head of the kingdom, Yudhishthir or Duryodhana?
நம்முடைய நாட்டுடைய தலைவராக தர்மர் யுதிஷ்டர் வர வேண்டுமா இல்லை துரியோதனன் வர வேண்டுமா?
Yudhishthir is or Ra, who would you want, Ram or Ravan?
Ramar venuva, Ravanan venuva.
Ram, he cares for you. He's a righteous king. But Ravana, he's just, you know, he just wants his own sense gratification.
Tamil Nadu, if you ask them, say Ravana.
Well, you know, they got Ravana. They got
so many. It's like Ravana.
They like Ravana, yeah. Well, they're demons, what can I say? Then you'll get what you want. You'll get.
Very heavy.
Hare Krishna. Do we have any prasad to distribute?
Prasad, no.
Otherwise, okay, bring the khajur. You know what khajur means?
It
means dates. In every language. I think in Tamil also. You said that.
Kaja.
Kaja.
Yeah, even for Muslims sometimes they say Kaja. Yeah. They think it's taken from Afghanistan. They say even Muslims also Kaja.
Al Kaja.
Al Kaja.
No, but in